ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் ஜெய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதீரயே நஷ்டப்ராயேஷாபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயாம். பகவதீம் உத்தம ஸ்லோகே பக்திம் பவதீர் நைஷ்டிகி. ஸ்ரீமத் பாகம் காண்டம் 2 அத்தியாயம் 1 இறைவுணர்வில் முதற்படி பதம் 1. ஸ்ரீ சுகவாச்ச பரியானீசதே பிரஷ்ன கிருத்தோ லோககிதம் ருப்ப ஆத்மவித் சம்மத பும்ஷாம் ஸ்த்ரோதவ்யாதிஷூயபர. ஸ்ரீ சுகவாச பரியானீசதே பிரஷ்ன கிருத்தோ லோககிதம் ருப்ப ஆத்மவித் சம்மத பும்ஷாம் ஸ்த்ரோதவ்யாதிஷூய பர. ஸ்ரீ சுகவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், வரியான் புகழக்குரிய ஏஷ இந்த தே உமது பிரஷ்ன கேள்வி கிருத்த உம்மால் கேட்கப்பட்ட லோககீதம் எல்லோருக்கும் நன்மை வைக்கக்கூடியது. ரூப அரசனே ஆத்மவித் ஆன்மீகி சம்மத ஏற்றுக்கொள்ளப்பட்ட பும்சாம் எல்லா மனிதரிலும் ஸ்ரோதவ்ய ஆதிஷு எல்லா வகையான ஓசையிலும் எது பர மிக உயர்ந்தது. ஒலிபரப்பு மலையில் எவர் சில பிரபா பிரபாக ஜாய். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், என் அன்பிற்குரிய அரசனே, உமது கேள்வி எல்லா வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பதால் அது பெரும் புகழுக்குரியதாகும். இந்த கேள்விக்குரிய பதில் கேட்பதற்குரிய முக்கியமான விஷயமாகியால் எல்லா ஆன்மீகங்களினாலும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பல்லுரை கேட்கப்பட்ட கேள்வியும் மிகவும் நேர்த்தியானது. ஆகையால் இது செவியுற வேண்டிய மிக சிறந்த விஷயமாகும். இத்தகைய கேள்வியாலும் பதிலாலுமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை ஒருவன் அடையலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மூல பரமபுருஷராகியால் அவரை பற்றி எந்த கேள்வியானாலும் அது மூலமானதும் பக்குவமானதுமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டை அடைவதே வாழ்வின் மிகச்சிறந்த பக்குவமாகும் என்று பெருமான் சைதன்ய மகாபிரபு கூறியுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்விகளும் பதில்களும் உன்னதமான அதே நிலைக்கு ஒருவரை உயர்த்துவதாகும். கிருஷ்ண தத்துவத்தை பற்றிய பரிசுத்த மகாராஜனின் கேள்விகள் பெரிதும் புகழப்படுகின்றன. பரிசுத்த மகாராஜன் தனது மனதை முழுமையாக கிருஷ்ணரிலேயே லைக்க செய்துவிட விரும்பினார். இத்தகைய ஆழ்ந்த லைப்பு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அசாதாரணமான திருவிளையாடலை பற்றி கேட்பதாலேயே சுலபமாக நிறைவேறிவிடும். உதாரணமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான தோற்றம் மறைவு மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றின் தன்மைகளை அறிவதாலேயே ஒருவர் உடனடியாக வீடு பெற அடைந்து பகவானிடம் திரும்பி சென்று விடுவார். அவ்வாறு சென்றவர் துன்பம் நிறைந்ததான இந்த ஜடவாழ்வுக்கு திரும்பி வருவதே இல்லை. ஆகவே எப்போதும் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது மிக மங்களகரமானதாகும். எனவே பரிஷித்து மகாராஜன் தன் மனதை கிருஷ்ணர் மீது லைக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஸ்ரீகிருஷ்ணனின் திருவிளையாடலை விவரிக்கும்படி சுகதேவ கோஸ்வாமியை கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணருக்கும் அவர் திருவிளையாடலுக்கும் வேறுபாடில்லை. கிருஷ்ணனின் இத்தகைய உன்னதமான திருவிளையாடலை செவ்வீறுவதில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை ஜடப்பிறப்பின் பந்தப்பட்ட வாழ்வினால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றிய விஷயங்கள் மங்களம் பந்தியவையாகியால் அவை பேசுபவர், கேட்பவர் மற்றும் விசாரணை செய்பவர் ஆகியோரை தூய்மையடைய செய்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணனின் பாதகமலத்திலிருந்து பாய்ந்தோடும் கங்கை நீரோடு அவை ஒப்பிடப்படுகின்றன. எங்கெல்லாம் கங்கை நீர் செல்கின்றதோ அந்த இடங்களையும் அதில் குளிக்கும் மக்களையும் அது தூய்மைப்படுத்துகிறது. அதே போலவே கிருஷ்ணரின் கதைகள் மிகவும் தூய்மையானதாக இருப்பதால் எங்கெல்லாம் அவை பேசப்படுகின்றனவோ அந்த இடம் அதை செவியுறுபவர், கேள்வி கேட்பவர், அதை பேசுபவர் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் தூய்மையடைகின்றன. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண சாமலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமணி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், என் அன்பிற்குரிய அரசனே, உமது கேள்வி எல்லா வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பதால் அது பெரும் புகழுக்குரியதாகும். இந்த கேள்விக்குரிய பதில் கேட்பதற்குரிய முக்கியமான விஷயமாகியால் எல்லா ஆன்மீகளாலும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிசித்து மாறாத மன சாபம் பெற்று கங்கக்கரையில் உட்கார்ந்திருந்தப்ப தற்போது பண்ணி வடக்கு நோக்கி அந்த நேரத்தில் அங்க தோன்றாரு. அப்ப வந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட வந்து பரிசித்து மகாராஜா வந்து கேலி கேட்டுக்காரு. அந்த கேலிக்கு இங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது முத காண்டத்தில் இருக்கு. மரண வாயில் இருக்கும் என்னுடைய கண்களுக்கு எங்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் சாதாரண மக்களிடையில் மாறுவிடத்தில் நடமாடிய போதிலும் தன்னிச்சையாக தாங்கள் இங்கு தோன்றியிருப்பது எப்படி சாத்தியமாகும்? பரிசித்து மகாராஜா வந்து சுகரிஷிட்ட சொல்றாரு. பெரும் முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் தாங்கள் தான் பரமகுரு. எனவே அனைவருக்கும் ஏற்ற பூரணத்துவம் அடையும் வழியை குறிப்பாக மரணவாயிலில் இருப்பவருக்கு ஏற்ற வழியை காட்டியருளும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பிரபுவே, ஒரு மனிதன் கேட்கத்தக்கது, ஜபிக்கத்தக்கது, நினைக்கத்தக்கது மற்றும் வணங்கத்தக்கது என்ன என்பதையும், அவன் செய்யத்தகாதது என்ன என்பதையும் தயவுசெய்து எனக்கு கூறி அருளுங்கள். இதான் அவர் கேட்ட கேள்வி. சாவும் தருவாயில் இருக்கிறவனுக்கு பூரணத்து அடைகிற வழி என்ன? அதே மாதிரி ஒரு மனிதன் கேட்கத்தக்கது என்ன, ஜபிக்கத்தக்கது என்ன, நினைக்கத்தக்கது என்ன, வணங்கத்தக்கது என்ன? இதுக்குதான் பதில் வந்து, இந்த கேள்வி வந்து, இதுக்குரிய பதில் வந்து மிக முக்கிய, கேட்பதற்குரிய முக்கிய விஷயம் நாடி எல்லா ஆன்மீக நாடியும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சுருக்கமா பகவான் கிருஷ்ணரை பற்றிய செய்திகள் தான் கேட்கத்தக்கது, பகவான் கிருஷ்ணநாமம் தான் ஜபிக்கத்தக்கது, பகவானன் தான் நினைக்கத்தக்கது, வணங்குறக்க அவர் தான். கீதா மகாத்மியத்தில் வந்து ஆதிசங்கரை பாடும்போது ஏகோ சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஒரே சாஸ்திரம் தேவகி புத்திரன் கிருஷ்ணரோட கீதா, ஏகோ நாமம், ஒரே நாமம் தவன், ஏகோ தேவ தேவகி கிருஷ்ணன், ஒரே தேவன் வந்து கிருஷ்ணர், ஒரே நாமம் வந்து உன்னோட நாமம், ஒரே சாஸ்திரம் வந்து நீ சொன்ன கீதை. இது ஆதிசங்கரர் பாடியிருக்காரு. அர்த்தம் என்னன்னா, எல்லாத்துக்கும் வந்து மிக முக்கியமானது வந்து பகவான் நாமமும், பகவான் சொன்னதை கேட்கணும், பகவானை பத்தி கேட்கணும். பகவான் நாமம் வந்து எல்லாரும் ஜபிக்கத்தக்கது, பகவான் லீலைகள் எல்லாரும் கேட்கத்தக்கது, பகவான் வந்து எல்லாரும் நினைக்கிறது. ஆனாதான் பிரகலாத மகாராஜாவும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு சுமரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சாத்தியம் ஆத்ம நிவேதனம். சிரவணம்னா கேட்கறது, கேட்கறது பகவான். சுமரணம் சிரவணம் கீர்த்தனம் திருப்பி சொல்றதும் அவரை பத்தி சொல்லணும், அவர் சொன்னதை சொல்லணும். விஷ்ணு சுமரணம் அவரை நினைக்கணும். பாத சேவனம் சேவை செஞ்சா அவருக்கு சேவனம் பாத சேவனம். அர்ச்சனம் அர்ச்சனை செஞ்சா அவருக்கு, வந்தனம் வணக்கம் செஞ்சா அவருக்கு, அர்ச்சனம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் யாருக்கா அடிமையா சேவை செய்யணும் அவருக்கு சேவை செய்யும். சாகியம்னா நண்பனா இருக்கணும்னாலும் அவர் தான் நண்பன். ஆத்ம நிவேதனம் யாருக்காக எல்லாத்தையும் சரணடையும்னா அவருக்கு தான் சரணடையணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி மொத்தமும் பாகவதமும் பௌத்தியதையும் எல்லா வகையிலையும் பகவானை நினைக்கிறத வழிபடுது. ஏனக்கேன சித்துன்னு சொல்றாரு. ஏனக்கேன சித்து எப்படியாவது பகவானை நினைக்கணும், அதுதான் வாழ்க்கையோட நோக்கம். எல்லாரும் வந்து ஒரே மாதிரி பகவானை நினைக்க மாதிரி இருக்கலாம், ஆனா எப்படியாவது பகவானை நினைக்கணும். அதுவும் இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்கன்னா நிறைய பேர் பரிசுத்த மகாராஜாவுக்கு தான் இது பொருந்தும் நினைக்கலாம், கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்த கணம் இறப்புன்னு தெரியாது, அதனால ஒவ்வொரு கணமும் நம்ம நினைக்கணும். அவருக்காக ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க, நமக்கு ஒரு வாரம் டைம்லாம் யாரும் கொடுக்க போறதில்லை, அந்த அளவுக்கு பாக்கியம் கூட கிடையாது. ஒரு வாரம் டைம் இருந்த நாடி அவர் சாம்ராஜ்யம்லாம் தொடர்ந்து கங்கை கரையில் உட்கார்ந்து நான் ஒரு வாரத்தில் செய்யக்கூடிய மிக உயர்வான விஷயம் என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. கிருஷ்ண கருணை நாடி சுகரிஷியும் வந்து சேர்ந்தாரு, நமக்கு எந்த ரிஷியும் வந்து சேர போறதில்லை, யமராஜாதான் வந்து சேருவார். அந்நாடி நமக்கு வந்து பகவான் லீலையில வந்து கேட்கறது வந்து அதி முக்கியமானது. சுருக்கமா நம்முடைய வாழ்க்கை வந்து டைம் யாருக்கும் கணக்கு இல்லாடி, நம்ம மரண தருவாய்க்குன்னு நாலு இருக்குன்னு நினைக்கக்கூடாது, நாலு இல்லைன்னு நினைக்கணும். அதாவது பெஸ்ட் கேஸ் ஒர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். பெஸ்ட் கேஸ்னா டைம் நிறைய இருக்கலாம், இன்னும் சாவு தள்ளி போகலாம். ஒர்ஸ்ட் கேஸ்னா இந்த நிமிஷமே முடிஞ்சு போன வாழ்க்கை. அதனாடிதான் அது கத்வாங்க மகாராஜா தானே, கத்வாங்க மகாராஜா ஒரு நிமிஷத்துல, கத்வாங்க மகாராஜா வந்து பாவதத்துல தேவர்கள்லாம் தேவர்களுக்கா போர் செய்யறாரு. அவரோட ஆயுசோட முழுப்பதையும் ஆல்மோஸ்ட் கழிஞ்சு போகுது. போர் முடிஞ்சவனே தேவர்கள் என்ன வரமேன்னு எங்களுக்கு உதவி செஞ்சேன்னு, எனக்கு எவ்வளவு வாழ்நாள் பாக்கி இருக்குன்னு சொல்றாரு, கேக்குறாரு. ஒரு நொடி தான் பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஒரு நொடியில பகவான சிந்தனை செஞ்சு பகவான்கிட்ட போய் சேர்ந்தான்னு பாரதம் சொல்லுது. அவருக்கு அந்த பாக்கியமா கிடைச்சது, ஒரு நொடி இந்த பாக்கியம் இருக்குன்னு தேவர்கள் சொல்றாங்க. அதுல பாக்கியம் இன்னும் ஒரு நொடியில அவர் பகவான்கிட்ட மனசே நிலைநிறுத்த முடிஞ்சது. சுருக்கமா அந்த காலேச மாமேவா சுமரன் முக்துவா கலைவரம். கிருஷ்ணன் என்ன சொல்றான், இறக்கும் போது அந்த காலம்னா அந்தி காலம், கடைசி வாழ்க்கை முடியறப்ப. சுமரன் முக்துவா கலைவரம், கலைவரம்னா உடம்பு, சுமரன்னா நினைச்ச மாதிரி, முக்துவானா விடுறது. இறுதி காலத்துல யார் வந்து பகவான நினைச்ச மாணிக்க உடம்பு விடுறாங்களோ அவங்க வந்து திருப்பி பிறவி எடுக்கிறதே ஆண்டா வந்து சேர்றாங்கன்னு சொல்றாரு. இன்னொரு சுலோகத்துல எம் எம் ஆபி சுமரன் பாவம், எந்தெந்த நினைப்புல ஒருத்தர் உயிரை விடுறாங்களோ அந்தந்த நினைப்புக்கு ஏத்த மாதிரி பிறவி அமையுதுன்னு சொல்றாரு. சுருக்கமா பக்குவப்படணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில இறுதியில பகவானை நினைக்கிற பாக்கியம் கிடைக்கணும். அதுக்கு கிருஷ்ணர் வந்து இங்க பரிசுத்த மகாராஜ கேட்க சுகரிஷி வந்து இந்த பாகவதத்தை முழுசும் சொல்றாரு. பாகவதம் வந்து முழுவதும் பகவான பக்தியும் அவரோட பக்தர்களை பத்திய வரலாறு. அது மூலமா ஒருத்தரோட மனம் வந்து பகவான்கிட்ட நிலைச்சு நிக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு பலனும் இல்லைனாலும், பலனும் பலமும் இல்லைனாலும் பகவான் கருணை நாடி நம்முடைய இறுதி காலத்துல எப்படியோ அந்த சிந்தனைகள் வந்து தோன்றலாம். பகவான் சிந்தனைகள் அவர் கருணை நாடிதான் வரணும், நம்ம முயற்சி நாடி வராது. நம்முடைய ஏன்னா நம்முடைய மனசுல உயிரோட இருக்கும்போது ஒரு நொடிக்கு 100,000 சிந்தனைகள் தோன்றதுன்னு சொல்றான். ஒரு நொடிக்கு 100,000 சிந்தனைகள், அதுல வந்து ஸ்ட்ராங்கான சிந்தனைகள் வந்து 10-50 இருக்கலாம். மித்தெல்லாம் கடல் அலைகள், சில பெரிய அலை, சில சின்ன அலையெல்லாம் தோன்ற மாதிரி மனசுலயும் என்ன அலைகள், ஒரு நிமிஷத்துக்கு 100,000, 10,000 வித்தியாசமா தோணுது. அப்படி இருக்கையில நம்முடைய மன குழப்பத்துல இருக்கு. நல்லதும் கெட்டதும், விரும்பினதும் விரும்பாததும், விருப்பும் வெறுப்பும் பகையும், பல வகையான உணர்வுகள் வந்து நம்முடைய மனசுல வந்து தோன்றி நம்முடைய வாழ்நாளில் வந்து இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போதே ஒவ்வொரு நொடியும் வருது. அப்படி இருக்கையில துன்ப நிலையில சாகும்போது உடம்பு புறம் துன்பமும் வேதனையும் படும்போது மனசுல வந்து பகவானை நினைக்கிறதுக்கு பாக்கியம் ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணர் சொல்றார், பௌத்தில வியாமேஸ்வரன புத்தி ஏகக குருநந்தன. புத்தி வந்து ஒரே பகவான் சிந்தனையில இருக்கணும்ன்றாரு. ஆனா நம்மகிட்ட சிந்தனையில இருக்கிறது நினைவோட இருக்கும்போது முடியல, கஷ்டத்திலையும் வரல. சைதன்ய மகாபிரபு நாதனம் நாஜனம் நான் சுந்தரம் கவிதமா ஜெகதீச காமியே மமா ஜன்மணி ஜன்மணீஸ்வரே பவதார் பக்தி அகை துகை துவை. அகை துகை துவைனா அனன்ய, ஒரே மனசு. கிருஷ்ணன் சொல்றார், அனன்ய சிந்த எந்தோ மா பரிபாசம். அனன்யனா கிளைவிடாத மரம் உயரமா வளரும், கிளைவிடுற நிறைய களை விடுற மரம் உயரம் கொடுக்காது. அதே மாதிரி நம்முடைய சிந்தனைகளும் நிறைய களை விட்டு ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் இருக்கும்போது மனம் வந்து ஒருநிலைப்படாது. ஆனா பகவான்கிட்ட மட்டும் அனநிய சிந்தை எந்தோமா, பகவான்கிட்ட மட்டும் மனசு செலுத்துற ஒருத்தரோட மனம் வந்து ஆன்மா தன்மை வந்து மிக உயர்வா போகும். இது காரணம்தான் வாழ்க்கையில வந்து ஒருத்தர் செய்ய வேண்டிய அடிப்படை முயற்சி, மிக முக்கியமான முயற்சி, எப்படியாவது பகவான்கிட்ட மனசு செலுத்த கத்துக்கணும். பகவான்கிட்ட மனசு செலுத்த கத்துக்கிட்டோம்னா நம்ம நாடி ஆன்மீகத்துல முன்னேற முடியும், மனசும் அமைதியும் சாந்தமடையும். பகவான்கிட்ட மனசு செலுத்த கத்துக்கிட்டவங்களுக்கு மற்ற கிளைகள் விடாது. மற்ற கிளைகள்னா உலக ஆசைகள், அது ஆயிரக்கணக்கான அற்ப ஆசைகள், தவறான சிந்தனைகள், இதெல்லாம் மனசுல இடம் இருக்காது. இதுதான் உண்மையான யோகா. யோகம்னு சொல்லக்கூடியது, யோகம்னா மனசை ஒருநிலைப்படுத்துறது பகவான்கிட்ட. ஆனாலும் நம்ம வந்து தியானத்திலேயே உட்காந்து யோகம் பண்றது கஷ்டம். ஆனா இதே பகவான் வரலாற்றை கேட்கிற நாடி மனம் வந்து ஒருநிலைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனம் வந்து சுலபமா ஒருநிலைப்படும். பகவான்கிட்ட மனசு இருக்கும்போது மற்ற சிந்தனைகள் தோணாது. கிருஷ்ண கீதையில சொல்ற மாதிரி பரந்திருஷ்வா நிவர்த்ததி, பரந்திருஷ்வா பகவான்கிட்ட மனசு வந்து போயிடுச்சுன்னா அது ஆத்மராமா. ஆத்மராமனா ஆத்மாலா, ராமனா அனுபவிக்கிறது. ஆத்மால அனுபவிக்க ஆரம்பிச்சோனே மற்ற விஷயங்கள்ல மனசு வந்து சஞ்சலமாகாது. ஆத்மராமா அதுகாணத்தினாடி பகவான்கிட்ட மனசு உறுதியா செலுத்த கத்துக்கிட்டா மற்ற சிந்தனைகள்லாம் வந்து மனசு போகாது. பரம் திருஷ்வா, இது வந்து ஹையஸ்ட் டேஸ்ட். பரம்னா ரொம்ப ஹை, திருஷ்வானா டேஸ்ட், பரம் திருஷ்வான்னு வர்த்தது. அது மூலமா மற்ற டேஸ்ட்லாம் இருக்கு. ஆனாடி இருக்கிறதுலையும் மிக சுலபமான வழி பகவான்கிட்ட மனசு செலுத்த பகவானை பத்திய லீலைகளையும் இதையும் கேட்கறது. பாவதம் முதல் காண்டத்துல ரெண்டாம் காண்டத்துல அதான் பகவானோட வரலாறும் இதுவும் நிறைய மகிமைன்னு சொல்லியிருக்கு. பிரபாதம் சொல்ற மாதிரி கங்கை நீர் போன இடம்லாம் சுத்தம் பண்ற மாதிரி பகவான் நாமம், பகவான் வரலாறும் கேட்கறவங்க, பேசுறவங்க, பாக்குறவங்க, அந்த மாதிரி பங்கு படுறவங்க, வசதி செய்யறவங்க எல்லாருக்குமே தூய்மைப்படுத்தக்கூடியதுன்னு சொல்றாரு. அது காரணத்தினாடி பகவான் வரலாறு வந்து மிக முக்கியமானது. அது வந்து எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடியதுன்னு இங்க வந்து சுகரிஷி சொல்றாரு. கேட்பதற்குரிய முக்கியமான விஷயங்களால் எல்லா ஆன்மீகளாலும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உன்னுடைய கேள்வி எல்லா மக்களுக்கும் மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும். கேள்வி வந்து பகவானுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி நாடி, அவர் கேட்கிற கேள்வி வந்து எது கேட்கணும், எது ஜபிக்கணும், எது நினைக்கணும், யாரை வணங்கணும், அதே மாதிரி தகாதது எதுன்னு சொல்லுங்கன்றார். தக்கது எது, தகாதது எது, இந்த கேள்விக்கு பதில் வந்து பகவானை நினைக்கணும், பகவானை வணங்கணும், பகவான் கிருஷ்ணரை வந்து வழிபடணும், அவர் வரலாற கேட்கணும். இதுதான் முக்கியமானது, இதுதான் ஆரம்பிக்க போறாரு. அதனாலதான் இறை உணர்வில் முதற்படின்னு இந்த சாப்டர் கொடுத்துருக்கு. பகவானை வழிபடுறதுல முதல் ஸ்டெப். ஒவ்வொருத்தரும் வந்து எப்படியாவது பகவான்கிட்ட மனசு செலுத்த கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில சுலபமா நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். அதுதான் பாகவதத்தோட முழு நோக்கம். பாகவதம் வந்து மனசை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய நித்தியம் பாகவத சேவையா, தினசரி பாகவத சேவை, பாகவதம் படிக்கிறதும் பக்தர்களுக்கு சேவை. பாகவதம்னா ரெண்டு பிரபாதம் சொல்றாரு, பக்த பாகவதம், கிரந்த பாகவதம். பக்த பாகவதம்னா பக்தர்கள், கிரந்தம்னா புஸ்தகம், புத்தக பாகவதம். புத்தக பாகவதம் படிச்சு கேட்கவும் பக்த பாகவதம் பக்தர்களோட இதுலையும் இருக்கும்போது நித்தியம் பாகவத சேவையா, பாகவத சேவை ரெண்டு, இந்த ரெண்டு பாகவதம் சேவை பண்ணும்போது நஷ்டப்ராய்ஸ் அபத்ரேசு எல்லா குற்றங்களும் நீங்கி போகுதுன்னு சொல்றாரு. சுருக்கமா வந்து பாகவதத்தோட மகிமை வந்து யாருனாலே அவ்வளவு சுலபம் சொல்ல முடியாது. பகவானை நினைவு கூறுறதுக்கு இது வழி கூறுது. அதுக்கானத்தினாலதான் பிரபுபாத தினசரி காலையில பாகவதம் படிக்க சொன்னாரு, சாயந்தரம் பகவத்கீதை. ஒவ்வொரு டெம்பிள்லயும், இஸ்கான் டெம்பிள்லயும் இந்த மாதிரி காலையில பாகவதமும் சாயந்தரம் பகவத்கீதையும் கொடுத்துருக்கு. இது வந்து முக்கியமா பகவானை நினைக்கிறதுக்கு, ஒன்னு பகவானை பத்திய வரலாறு, இன்னும் பகவான் சொன்னது, பகவத்கீதை பகவான் சொன்னது, பாகவதம் பகவானை பத்தியது, இந்த ரெண்டுமே பகவானை நினைவு கூற செய்கிற நாடி ரெண்டையும் தொடர்ந்து கேட்கும்போது பக்தர்களுக்கும் மனசு ஒருநிலைப்படவும் வாழ்க்கையோட முக்கிய குறிக்கோளான அந்த காலை ஸ்மரன் முக்துவாக்களை வரும். இறுதி காலத்தில் பகவானை நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பரிசுத்த மகாராஜா வந்து பெரிய சாம்ராஜ்ய அதிபதி, அவர் காலத்தில் யுதிஷ்டரோட பேரன் யுதிஷ்டர் விட்டு போனப்போ உலகம் முழுவதும் பாண்டவர்கள் கையில் இருந்தது. ஆனாடி உலகம் முழுத்துக்கும் ராஜாவாக இருந்தார். ஆனாலும் ஒரு வாரத்தில் சாவுன்னு சுருங்கி சாபம் விட்டவனே ஒரு நொடியில் எல்லாத்தையும் திறந்து கங்கக்கரையிலேருந்து உட்காந்துட்டார். ஏன்னா உடம்பு திறக்கும்போது இந்த உலகம் கூட வராதுன்னு தெரியும், உலக சொத்துலாம் கூட வராதுன்னு தெரியும். அப்போ உட்காந்து தீவிரமாக ஆலோசனை பண்ணும்போது ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாரு, நான் செய்யக்கூடியது பெஸ்ட் என்ன, இந்த ஒரு வாரத்தில் நான் என்ன பெஸ்ட்டு செய்ய முடியும். காரணம் வந்து அவருக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பெரிய அதிபதியாக எவ்வளோ சாம்ராஜ்யம் எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் எல்லாமே உடம்பு விடும்போது வராதுன்னு. முன்னாடி இந்த உடம்பை நான் விடும்போது அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் ஒவ்வொரு புத்திசாலி மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டியது. ஒவ்வொருத்தனையும் நான் வாழ்நாளில் விடும்போது என்ன கொண்டு போகணும், அதுக்கு நான் என்ன இது பண்ணும். ஒரு பயணம் செய்கிற ஒரு பயணி வந்து நம்ம விருந்தாவனம் இதை போகிறோம், உடனே எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், எத்தனை ஜாமான் வைக்கிறோம், குளிருக்கு வெயிலுக்கு அதுக்கு இதுக்குன்னு சாப்பாடு எத்தனையோ வாங்கி வைக்கிறோம், எத்தனை எத்தனை ஜாமான் அங்கே ஃபோன் பண்ணி என்னென்ன ஏற்பாடு பண்ண வேண்டிய ரூம் ஏற்பாடு பண்ணுறோம், அதே மாதிரி பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம் என்னென்னமோ. ஒரு பயணி வந்து ஒரு பயணத்துக்கு என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணுறாரோ அதே மாதிரி பயணம் முடிஞ்சவொடனே புது இடத்துக்கும் எப்படி ஏற்பாடோ அதே மாதிரி புத்திசாலி வந்து இந்த உடலில் இருக்கும்போதே அடுத்து இந்த பிறவி முடிஞ்சவொடனே என்ன ஆகும், என்ன செய்யணும், எங்கே போகணும்னு ஒரு தெளிவான முடிவு பண்ணிக்கணும். அந்த முடிவு பண்ணலைனா அவங்க வந்து வாழ்நாளில் வந்து இந்த உடம்பை வரையே பண்ணாகும். இந்த பயணத்திலேயே அடுத்த பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த உடம்புல வந்து ஏற்கனவே இந்த ஆத்மா பயணம் பண்ணிகிட்டு இருக்கு, இந்திராராணி மாயையா இந்த உடம்பு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடம்புல வந்து ஆத்மா பயணம் பண்ணுது, உடம்பு வந்து ஒரு வண்டி ரத மாதிரி. இந்த பயணத்திலேயே அடுத்த பயணத்துக்கு வந்து வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணணும். அது மாதிரி சுருக்கமாக புத்திசாலி யோசிக்கும்போது இந்த உடம்பு வந்து பயணம் முடிஞ்சவொடனே விட்டுட்டு போகணும், ஆத்மா வந்து அடுத்த ரதம் ஏறணும், இந்த ரதத்தை விட்டு அடுத்த ரதம் ஏறணும். அந்த ரதம் எப்படி ரதம்னு முதலே நம்ம ஏற்பாடு பண்ணி அவங்க செய்கிற இடத்துல கேட்டு வைக்கணும். அந்த ரதம்னா அடுத்த உடம்பு, அதுக்கு தகுந்த மாதிரி நற்காரியங்களையும் இதையும் செஞ்சு உடம்பு அமைக்கணும். அது பூராத்தையும் புத்திசாலி நினைக்கிற நாடி கொஞ்சம் ஆன்ம பாதையில் இறங்கணும், ஆன்மீக சாதனையில் இறங்கணும். இல்லைனா இவங்க வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த உடம்பு வந்து நிலைக்க போறதில்ல, உடம்பு நிலைக்க போறதில்ல, உடம்பு கூட வரப்போறதும் இல்லை. ரெண்டுமே இல்லாதப்ப உடம்பு சம்பந்தப்பட்ட எதுதான் வரும், சொத்தோ சுகமோ உற்றாரோ உறவினரோ எதுவுமே கூட வரமாது. அது காரணத்தினாடி புத்திசாலி வந்து எது கூட வரும்னு கேள்வி கேட்கறேன், எது என் கூட வரும், எது என் கூட வரும், அப்ப நான் என்ன செய்யணும், கூட வரும்னு கீதையில சொல்றாரு. உடம்ப ஒருத்தவங்க விடும்போது கூட வர்றது என்னது, மனம் புத்தி அகங்காரம் மூணு தான் கூட வரும். சூட்சும சரீரம்னு சொல்றாரு, இந்த ஸ்தூல சரீரம் வராது, ஆனா மனமும் புத்தியும் அகங்காரமும் கூட வரும். அப்ப அந்த அகங்காரத்தை மனசையும் புத்தி அகங்காரத்தையும் நான் எப்படி கொண்டு போறனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த ரதம் கிடைக்கும். மனமும் புத்தி மனமும் வந்து பகவான்ட சிந்தனையாகவும் ஒழுக்கமாகவும் நல்லாவும் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி, புத்தியும் அகங்காரம் ஒளிஞ்சு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி. ஆனாடி புத்திசாலி வந்து தன் கூட வரக்கூடிய மனம் புத்தி அகங்காரம், எல்லாருக்கும் மனம் புத்தி அகங்காரம் வருது, அதுல ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆனா அந்த என்ன ஸ்டேட்டஸ்ல போகுது, என்ன ஸ்டேட்ல கண்டிஷன்ல, நல்ல மனமா போகுதா கெட்ட மனமா போகுதா, புத்தி திரிஞ்சு போகுதா புத்தி தெளிவா போகுதா, அகங்காரம் அழிஞ்சு போறோமா அகங்காரத்தோட போறோமா, இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு போனாதான் பிறவி அடுத்த பிறவி ஒழுங்கா இருக்கும். அடுத்து குறைஞ்சபட்சம் அந்நாடி புத்திசாலி வந்து இதை ஒழுங்குபடுத்துறான். மனசு எப்படி ஒழுங்குபடுத்துறது, பகவானோட வரலாறு சதா கேட்கும் போது மனம் ஒழுங்குபடுது, புத்தி ஒழுங்குபடுது, அகங்காரம் அழியுது, பக்தர்களுக்கும் அதுக்கும் சேவை செய்யும் போது அகங்காரம் அழியுது. அந்த மாதிரி மனம் புத்தி அகங்காரம் மூணு அழியும் போது, மன சுத்தமடைய புத்தி ஒழுங்கடைய அகங்காரம் அழியும் போது, பொய் அகங்காரம் அழிய உண்மையான அகங்காரம், உண்மையான அகங்காரம் வர, ஏன்னா பக்தனாகும் போது உண்மையான அகங்காரம் வந்து பகவானுக்கு பக்தன் இல்லை சேவகன் வருது. அந்த நிலை வரும்போது அந்த அகங்காரம் அழிஞ்சிருது, பொய் அகங்காரம். இந்த பக்குவப்படுத்தி இந்த உடம்போட கொண்டு போகணும். இது பூரா பாகவதத்தோட நோக்கம். அதனாடி பாகவதம் வந்து அதிகமா இந்த உடல் வாழ்க்கையை பத்தி பேசல, ஏன்னா உடல் வாழ்க்கை வந்து அது கூட வராத விஷயம் நாடி, அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. கேட்டலிஸ்ட்னு சயின்ஸ்ல சொல்றோம், கிரியா உக்கின்னு. நமக்கு வந்து ஆக்ஷன்ல உதவி செய்யும், ஆனா அது வந்து தனியா தான் நிற்கும். அதே மாதிரி இந்த உடம்பும் பகவான்கிட்ட போறதுக்கு உதவி செய்யுது, ஆனா அது அல்டிமேட்டா வராது. ஏன் உடம்பு உதவி செய்யுதுன்னா, இந்த உடம்பு இருக்க போய் தான் பகவான் பிரசாதத்தை சாப்பிட்றோம், இந்த உடம்பு இருக்க போய் தான் பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்றோம், இந்த உடம்பு இருக்க போய் தான் பகவான் நாமத்தை கேட்கிறோம், பகவான் வரலாறு கேட்கிறோம். அதே மாதிரி இந்த கண்ணு இருக்க நாடி தான் பகவானை தர்சனம் பண்றோம், இந்த கையும் காலும் இருக்க போய் தான் பகவானுக்கு சேவை செய்யறோம். அது நாடி இந்த உடம்பு வந்து நமக்கு வந்து ஒரு கருவியா இருந்து கேட்டலிஸ்ட் மாதிரி உதவி செய்த ஒளி இந்த உடம்பு கூட வராது. அது காரணத்தினாடி பாகவதத்துல வந்து உடம்ப பத்தி அதிகம் டீல் பண்ணல. எது கூட வரப்போகுதோ அதை பத்தியே டீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா கடைசி காலத்துல எது கூட வருதோ அதை பியூரிஃபை பண்ணிட்டு போறாரு மனம் பத்தி அகங்காரம். இந்த நோக்கம் வந்து பாகவதத்தோட நோக்கம் வந்து, ஏன்னா பரிசுத்து கேட்கிற கேள்வி வந்து சுருக்கமா வாழ்நாள் முடியும் போது மரண வாயிலில் இருப்பவனுக்கு வழியை காட்டும் வரலும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மரண வாயில இருக்கிறவனுக்கு வந்து உடம்பு நிச்சயம் போகுதுன்னு தெரியும், ஆனா உடம்பு நிப்பாட்டித்தாரேன்னு சொல்றது இல்ல. ஆனா கூட வர மனம் புத்தி அகங்காரத்தை பக்குவப்படுத்துறதுக்கு வழி சொல்லித்தராரு. அது கூட வர்ற சொத்து மனம் புத்தி அகங்காரம். அந்த மனம் புத்தி அகங்காரத்தை எப்படி ஒழுங்கு பண்றதுன்றதான் பாகவதத்தோட முழு நோக்கம். சுருக்கமா வந்து பகவானை நினைக்கிறதும், பகவானை வழிபடுறதும், பகவானை வணங்குறதும், அதே மாதிரி பகவானுக்கு சேவை செய்யறதும், பகவான் வரலாறு கேட்கறதும், ஒருத்தரோட சூட்சும சீரனம் இறக்கும் போது கொண்டு போகக்கூடியதை ஒழுங்கு பண்ணுது. இதுதான் பாகவதத்தோட முழு நோக்கம். நம்ம அறிஞ்சோ அறியாமலோ பக்குவப்பட்டோ படாமலோ இதை கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பக்குவம் அடைய முடியும். வாழ்க்கையோட இறுதி நோக்கம்னா இதுதான். எல்லாருக்கும் வாழ்க்கையோட இறுதி நோக்கம் என்னன்னு கேட்டா பகவான் திருவடி சேவை, பகவான் அடையும். அது எப்படி அடையிற? சரி, அது முடியாதவங்களுக்கு அடுத்த வாழ்க்கை ஒழுங்காவாத அமையணும். அது எப்படி அமையும்? அப்ப கொண்டு போறது வந்து ஒழுங்கா இருக்கணும். கொண்டு போறது என்ன? மனம் புத்தி அகங்காரம். மனம் புத்தி அகங்காரத்தை எப்படி ஒழுங்கு பண்ணா? பகவான் திருவடி சேவையில நினைக்கிற பாடுறது. இதனாலதான் பாவத்தை ஃபுல்லாவே வந்து பகவான் பெருமையை சொல்லியிருக்கு. ஏன் அப்படி பாடுற பெருமை பகவான் உயர்ச்சி பண்ணும்? பரந்துஷ்வான் நிவர்த்ததி, பகவான் நாமம் வந்து பரம் ஹையஸ்ட் டேஸ்ட். பகவான் வரலாறும் ஹையஸ்ட் டேஸ்ட், பரந்துஷ்வா ரொம்ப ஹையஸ்ட் டேஸ்ட். நாடி பகவான்ட நினைவு கூற அனநிய சிந்த இந்தோமா, பகவான்கிட்ட ஒரே சிந்தனையா மனசு கூட வாழ்க்கை வந்து அளபாயாம வெற்றி அடையும். சுருக்கம பாவதத்தோட ஆரம்பம் இங்கதான் உண்மையிலே. முதல் ஸ்லோகம் பரிசா சொல்ல போறேன். ஹரே கிருஷ்ணா.